அருள்சகோதரி டாக்டர் ரீட்டா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த சகோதரி ரீட்டா திருச்சி பாத்திமா நகரில் தொழுநோயாளர் மையத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக சேவையாற்றி வருகின்றார். இதே தொழுநோயாளர் மையத்தின் ஒரு பகுதியில் காச நோயாளிகளுக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. எனவே காச நோய் பற்றி சகோதரி ரீட்டாவிடம் கேட்டோம். வணக்கம் சகோதரி ரீட்டா, இன்று உலகில் இடம்பெறும் இறப்புகளுக்கு இரண்டாவது காரணமாக காச நோய் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியாவிலும் அதிகமான காச நோயாளிகள் இருக்கின்றனர். டிபி, எலும்புருக்கி எனவும் சொல்லப்படும் இந்த காச நோய் பற்றி, அதாவது இந்த நோய் ஏற்படும் விதம், அது மக்களை பாதிக்கும் விதம் போன்றவை குறித்து எமக்கு விளக்குங்களேன்.
காச நோய் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித இனத்தை பாதித்து வரும் நோய் காச நோயாகும். இது தனிப்பட்ட நோயாளிகளை மட்டுமன்றி அவர்களது குடும்பத்தையும் நாட்டையும் ஒரு முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக இன்று அது எவ்வாறு கண்டுபிடிப்பது, எவ்வகையில் தடுப்பது ஆகியவைகளை அறிந்திருக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழு போல் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் காச நோய் பிரச்சனையை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். காச நோய் ஒரு பரம்பரை நோய் அல்ல. காச நோய் உண்டாவது ஒரு வகை நுண்ணிய சாதாரண மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது மக்களுக்கு இந்நோய் ஏற்படும் விதம். காச நோய் ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவுகிறது. காச நோய் எவருக்கும் வரலாம். கிருமிகள் உடலில் எந்த உறுப்பையும் பாதிக்கும். இருப்பினும் பொதுவாக நுரையீரல் தான் இந்நோய் பாதிக்கிறது. நுரையீரலில் காச நோய் பாதித்த ஒரு நோயாளி இருமும் போது அல்லது தும்மும் போது வாயை துணியால் மூட வேண்டும். இல்லாவிட்டால் நோயாளியின் சளியில் நீர்த்துளிகளில் லட்சக்கணக்கில் இக்கிருமிகள் நீர் தெளிப்பது போல் வெளியே வந்து காற்றோடு கலந்து மிதக்கும். ஆகவே நோயாளி இங்கும் அங்கும் சளியை கண்ட இடங்களில் துப்பக்கூடாது. குறிப்பாக வீட்டினுள்ளே அல்லது அறையினுள்ளே துப்பக்கூடாது. அங்கு போதுமான சூரிய ஒளி இல்லாததால் சளி உலர்ந்தாலும் கிருமிகள் இறப்பதில்லை. கிருமிகள் காற்றோடு கலந்து பிறரை தொற்றிக்கொள்ள ஏதுவாகலாம். காச நோய் கிருமிகள் உள்ளே சென்று அனைவருக்கும் நோய் தொற்றிக் கொள்வதும் இல்லை. நோயை எதிர்க்கும் சக்தி இல்லாவிட்டால் மட்டுமே கிருமிகள் சக்தி பெற்று வளர்ச்சியடையும். அவை நுரையீரல்களை பாலடைய செய்யும். இவ்வாறு இந்நுரையீரலை பாதிக்கும் போது நோய் நுரையீரல் காச நோய் என்று பெயர். இது நுரையீரலை மட்டுமல்ல, இது இரத்த குழாய்கள் மூலம் உடலில் இதர அவயங்களுக்கும் பரவும். உதாரணமாக எலும்புகள், தோல், கண், வயிறு, சிறுநீரகம், இதயம், நுரையீரலை சுற்றியுள்ள நீர், மூளையை சுற்றியுள்ள நீர் ஆகியவை ஆகும். நுரையீரல் காச நோயின் பொதுவான அறிகுறிகள் இருமல், மிதமான காய்ச்சல், மார்பில் வலி, சில வேளைகளில் சளியில் இரத்தம், பலவீனம், பசியின்மை, இடை குறைதல் ஆகியவை ஆகும். இது 15 நாட்களுக்கு மேல் குணமாகாமல் இருந்தால், இருமலோடு சளியில் இருந்தால் இது காச நோயின் முக்கிய அறிகுறியாகும்.
இந்த காச நோய் ஒருவருக்கு இருக்கின்றது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான சிகிச்சை என்ன?
நோயாளிகளின் சளியை எடுத்து நுண் திருப்பாடி மூலம் சோதித்தால் கிருமிகள் தெரியும். உடனடியாக நம்ம கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது எளிதாகும், முற்றிலும் குணமடையவும் செய்யும். இல்லாவிட்டால் எக்ஸ்ரே மூலமும் இந்நோயை கண்டறியும். சிகிச்சை இதில் 3 பிரிவாக பிரித்துள்ளனர். சாதாரணமாக 6 மாதங்கள் மாத்திரை எடுக்க வேண்டும். அதில் நம்ம இந்தியாவில் அதிகமா வெற்றி பெற்றிருக்கோம். அது காரணம் தீவிர சிகிச்சை, தொடர் சிகிச்சைன்னு 2 இருக்கு. இந்த தீவிர சிகிச்சை 2 மாதத்திற்கு எடுக்க வேண்டும், தொடர் சிகிச்சை 4 மாதத்திற்கு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் மருந்து சாப்பிடணும். அதுக்கு பேரு டாட்ஸ்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நேரிடை பார்வையில் காச நோயாளிகள் மருந்து உட்கொள்வதை நாம் காண வேண்டும். அப்பொழுது காச நோயாளிகள் மருந்து உட்கொண்டு விட்டால் நிச்சயம் கிருமிகள் அழிந்துவிடும் என்பது உண்மை. அதனால் இன்று இந்தியாவில் அதிகமான காச நோயாளிகளை முழுவதும் குணமாக்கி இருக்கிறார்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அதாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம இந்தியாவில் அதிக பேர் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு உண்மை. இது முதல்ல குழந்தைங்க பிறந்த உடனேயே டிசிஜி மூலம் தடுப்பூசி மூலம் குழந்தைகளுக்கு காசுனை வராமல் தடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் கொஞ்சம் வீக்கா இருந்தா உடனே அவங்களுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யும் பொழுதும் இந்த காசுனை வராம தடுக்கலாம். இரண்டாவது, இரும்பும் போதும் தும்மும் போதும் வாயை துணியினால் மூட வேண்டும். மூணாவது, கண்ட இடங்களில் துப்பாமல் தவிர்ப்பது. நுரையீரலில் காசுநோய் உள்ள நோயாளி மூடப்பட்டுள்ள ஒரு அறையில் சளி துப்பினால் கிருமிகள் பல நாட்கள் உயிருடன் இருந்து அவ்வறையை பெருக்கும் போதும் காற்று வீசும் போதும் மற்றோரோடு கலந்து பிறருக்கும் வர சாத்தியம் உண்டு. அடுத்தது, காசுநோய் அறிகுறிகளை தெரிந்தவுடன் அதற்கான மருந்துகளை சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த காசுநோய் அறிகுறிகளை பற்றிய விழிப்புணர்வை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அந்த அறிகுறிகளை பஸ் ஸ்டாண்டு, மருத்துவமனை, பள்ளிக்கூடம் இவைகளில் அந்த சுவர்களை எழுதி வைத்தா எல்லோரும் பார்க்கும்படி செய்யும் போது அப்போ காசுநோயை பற்றிய முழு அறிவு அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப 15 நாட்களுக்கு மேல் சளியுடன் கூடிய ரத்தம், எல்லா சளியுடன் கூடிய இருமல், மாலை காய்ச்சல் வந்தா உடனே மருத்துவரிடம் போக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். காசுநோயை தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருந்தா நம்ம நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே காசுநோயை முழுவதும் ஒழிக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து.
ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு ஒரு மருத்துவர் ஒரு அருட்சகோதரி என்ற வகையில் சகோதரி ரீட்டா தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
ஆரோக்கியமான உடல் வேணும் என்றா சுத்தமான காற்று சுவாசிக்கணும், சுத்தமான தண்ணி குடிக்கணும். கண்ட இடத்துலயும் தண்ணி குடிக்க கூடாது. இப்ப எல்லாம் நிறைய இந்த தண்ணியோட மற்றது கலந்து நிறைய கிருமிகள் இருக்கிறதுனால மற்ற நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம தண்ணிய நல்லா சுட வச்சு குடிச்சாலே போதும், அது குடிக்கணும். ரெண்டாவது, காய்கறிகள் அதிகம் சாப்பிடணும். நம்ம வந்து கறி மீன் சாப்பிடணும்னு நினைக்காத காய்கறிகளை வேக வைத்து நம்ம சாப்பிடணும். பழங்கள் நம்ம அதிகமா சாப்பிடணும். அடுத்தது முக்கியமான ஒண்ணுன்னு, இன்றைக்கு அதிகமா இந்த மக்களை பாதித்து வர்றது நம்ம மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை நம்ம குறைத்தோம் அப்படின்னா நம்ம உடலும் சக்தி பெறும். நம்ம சாப்பிட்றதும் உடல்ல போய் சேரும். நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு கூடும். அப்ப நம்ம நலமுடன் வாழலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
வழக்கமாக உலக நலவாழ்வு தினத்தை உங்களது பாத்திமா நகர் மையம் எவ்வாறு கடைபிடிக்கின்றது?
நாங்க அதிகமா தொழுநோயாளிகளுக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அன்று மக்களிட தொழுநோயாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து அதிலிருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா வகையும் செய்யறது. ரெண்டாவது, எய்ட்ஸ் நைட் செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு நிறைய குழந்தைகள் எங்களை திருச்சி எடுத்துக்கிட்டீங்கனாவே 2500 குழந்தைகளுக்கு மேல அதிகமா இந்த எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அதனால நாங்க இந்த கிராமங்களுக்கு சென்று இதை பற்றிய ஒரு தெளிவு கொடுப்போம். தெளிவு மட்டும் இல்லாம உடற்பயிற்சி தேவை, யோகா பயிற்சி தேவை, நல்ல சத்து உள்ள ஆகாரம் தேவை, மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க இந்த மைக் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி ஒரு சின்ன எல்லாரையும் வர சொல்லி நாங்க ஃப்ரீ கேம்ப் நடத்துறோம்.
சகோதரி ரீட்டா, காசநோய் குறித்த விவரங்களை வழங்கியதற்கு வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம்.